அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் பிரமிளா கிருஷ்ணன் மற்றும் விஷ்ணுபிரியா. சிரியாவில் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் அவசிய மனிதாபிமான உதவிகளை வழங்க வடக்கு சிரியாவில் உள்ள ஒரு முக்கிய சாலையில் தங்களின் படைகளை ரஷ்யா அமர்த்தியுள்ளது. உதவி பணியாளர்களின் பாதுகாப்பு மிக முக்கியமானது என்றும், அலப்போவில் பாதுகாப்புகள் உறுதி செய்யப்படாத பட்சத்தில் உதவி வாகனங்கள் அனுப்பப்படாது என்றும் ஐநா தெரிவித்துள்ளது. தங்களின் அனுமதி இல்லாமல் எங்கிருந்தும், அதிலும் குறிப்பாக துருக்கியிடமிருந்து வரும் உதவிப் பொருட்கள் அலப்போவில் அனுமதிக்கப்பட மாட்டாது என சிரிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. உதவி வாகனங்கள் காத்து நிற்கும் தென் துருக்கியில் உள்ள பிபிசி செய்தியாளர் புதன்கிழமையன்று முதல் முறையாக உதவி வாகனம் தனது பயணத்தை தொடங்கும் என தெரிவித்துள்ளார்.
வடக்கு ஜெர்மனியில் பல வீடுகளில் தீவிர சோதனை நடத்திய 200 போலீஸ் அதிகாரிகள் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பிற்காக தாக்குதல் நடத்த தயாரிப்பு பணிகளை மேற்கொண்டதாக புலம்பெயர்ந்த 3 சிரிய நாட்டு பிரஜைகளை கைது செய்துள்ளனர். அவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசாங்க வழக்கறிஞர்கள் கைதான இளைஞர்கள் கடந்த ஆண்டு ஜெர்மனிக்கு வந்ததாக தெரிவித்தனர். ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் பேசுகையில், கைதான மூவருமே பால்கன்ஸ் வழியாக ஜெர்மனிக்கு வந்துள்ளனர் என்றார்.
Nach bisherigem Kenntnisstand weisen die Ermittlungen des BKA.
இதுவரை அவர்களின் தாக்குதல் திட்டங்கள் குறித்த உறுதியான ஆதாரங்கள் இல்லை என்றார். ஆனால் அவர்கள் IS அமைப்பின் ஆணைக்காக காத்திருந்தனர் என்று கருதப்படுகிறது என்று தெரிவித்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒழுக்க நெறிமுறைகளை ஹங்கேரி மீறியதற்காக ஒன்றியத்திலிருந்து தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும் என லக்சம்பர்க் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அசல்பான் பேசுகையில், விக்டோர் ஓர்பான் கீழுள்ள ஹங்கேரியின் தேசியவாத அரசு கிட்டத்தட்ட வனவிலங்குகளை நடத்துவது போல குடியேறிகளை நடத்துகிறது. அவர்கள் வெளியிலேயே இருக்குமாறு முள்வேலிகளை அமைத்துள்ளது. ஹங்கேரி அவர்களை சுட ஆணைகள் பிறப்பிக்க வெகு தூரம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும், ஹங்கேரி தனது நாட்டில் ஊடகம் மற்றும் நீதித்துறையில் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்.
சீனாவின் பொம்மை நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படும் குறைந்த அதிகாரம் கொண்ட நாடாளுமன்றம் ஒரு மாகாணத்தின் சுமார் பாதி அளவு உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்துள்ளது. தேர்தலில் மோசடி செய்து உறுப்பினர் பதவியை பெற்றனர் என தெரிய வந்த பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுருக்கமான அறிவிப்பை வெளியிட்டுள்ள சீன அரசின் செய்தி முகமை, லியோனிங் மாகாணத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 பிரமுகர்களில் 45 பேர் தேர்தலில் மோசடி செய்ததாக தெரிவித்துள்ளது. அதில் வேறு தகவல்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. சீனாவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுவாக தங்களது பகுதியில் பிற கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
உலகின் மிகப்பெரிய ஸ்மார்ட் போன் தயாரிப்பு நிறுவனமான சாம்சங் அடுத்த வாரத்திலிருந்து தென்கொரிய வாடிக்கையாளர்கள் அதன் சமீபத்திய சாதனத்தை பயன்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளது. டசன் கணக்கான சாம்சங் தயாரிப்பு கேலக்சி நோட் 7 அலைபேசிகள் தீப்பிடித்து அல்லது வெடித்து சிதறிய பிறகு திரும்ப பெறப்பட்டது. ஒரு புதிய மென்பொருள் அலைபேசிகளின் பேட்டரிகள் 60% வரை மட்டுமே நிறைவடைய செய்து அதை அதிக வெப்பமடைவதிலிருந்து தடுக்கிறது என தென்கொரிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
கடந்த 3 தசாப்தங்களில் முதல் முறையாக சோமாலிய அரசு ஆப்பிரிக்க தலைவர்களின் பிராந்திய உச்சி மாநாட்டை நடத்தவுள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள கென்யா, எத்தியோப்பியா, உகாண்டா நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் சோமாலியாவின் தலைநகர் மொகதிஷுவுக்கு வந்துள்ளனர். அவர்கள் சோமாலியா மற்றும் தெற்கு சூடான் நாடுகளில் பாதுகாப்பு குறித்து விவாதிக்க உள்ளனர். சோமாலியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகையில், இந்த மாநாட்டை நடத்துவதன் மூலம் சோமாலியா தான் ஒரு தோல்வியடைந்த தேசம் அல்ல என்று எடுத்துக்காட்டவுள்ளது என்று கூறினார். இந்த மாநாட்டிற்கு வரும் தலைவர்கள் கூட்டத்திற்கு பல நாட்கள் முன்னதாகவே மொகதிஷு நகரத்தின் பெரும்பாலான இடங்கள் அடைக்கப்பட்டுள்ளன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
காவிரி பிரச்சனையால் பெரும் கலவரத்தை சந்தித்த கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் இன்று பெரும்பாலும் அமைதி திரும்பியுள்ளது. அதே நேரத்தில் கர்நாடகத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து நாளை புதன்கிழமை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து நேரில் விளக்க உள்ளதாகவும், உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பெங்களூருவின் 16 காவல் நிலைய எல்லைகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தற்போது அது தொடரும் நிலையில் அமைதி திரும்புவதற்கு ஏற்றபடி அந்த உத்தரவை தளர்த்துவது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
Okay.